கருணை மழையில் நனைந்தே.
விவிலிய தேடல் வேதனை வேள்வியில் யோபு பகுதி 18.
உனிலே சரணடைந்தே.
என தர்ம அன்புள்ளங்களே, எவஞ்சலிக்கல் கிறிஸ்துவ சபையைச் சேர்ந்த போதகரும் எழுத்தாளருமான சார்ல்ஸ் ஸ்வெண்டால் அவர்கள் வானொலியில் தொடர் உரைகள் வழங்கியுள்ளார். இவரது உரைகள் 15 மொழிகளில் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டு உலகின் 2000 அதிகமான வானொலி நிலையங்கள் வழியே லட்சக்கணக்கான மக்களை அடைந்துள்ளன. இவர் வழங்கிய ஒரு வானொலி நிகழ்வில் தன் நண்பர் ஒருவரை பற்றி இவர் பகிர்ந்து கொண்டது இன்றைய நம் விவிலிய தேடலுக்கு முகவுரையாக அமைகின்றது.
அன்பு இதயங்களே, ஸ்விண்டால் அவர்களின் நண்பர் அமெரிக்காவின் லாஸ் ஆஞ்சலஸ் நகரில் வாழ்பவர். அவரது இளவயது மகன் ஒருநாள் தன் நண்பர்களுடன் சுற்றுலா சென்ற வேளையில் நீரில் மூழ்கி இறந்தான். மகனின் மரணத்தால் அதிகம் பாதிக்கப்பட்ட தந்தை ஒருநாள் தன் காரை எடுத்துக்கொண்டு லாஸ் ஆஞ்சலஸ் நகரின் சாலைகளில் பல மணி நேரங்கள் சுற்றி சுற்றி வந்தார். அவ்வேளையில் தனக்கு என்ன நேர்ந்தது என்பதை அவர் தன் நண்பர் ஸ்விண்டாலிடம் இவ்வாறு பகிர்ந்து கொண்டார்.
நான் காரை ஓட்டியபடி கடவுளை பார்த்து கத்திக் கொண்டிருந்தேன். என் ஆள் மனதிலிருந்து எழுந்த துயரம், கோபம், குழப்பம் அனைத்தையும் அவரிடம் கொட்டிக் கொண்டிருந்தேன். வேறு எந்த மனித பிறவியிடமும் நான் அதுவரை சொல்லாத பல வார்த்தைகளை அன்று காரில் அமர்ந்தபடி துப்பிக் கொண்டிருந்தேன். எனக்குள்ளிருந்து வந்ததையெல்லாம் வாந்தி எடுத்தது போல் கத்தினேன். எனக்கே அது அருவறுப்பாக இருந்தது
என்று அந்த நண்பர் கூறியதே ஸ்விண்டால் அவர்கள் தன் வானொலி உரையில் பகிர்ந்து கொண்டார். அந்த தந்தையின் மனநிலையை நாம் புரிந்து கொண்டால் யோபு நிலையையும் நம்மால் புரிந்து கொள்ள முடியும்.
அன்பு இதயங்களே, யோபுக்கும் அவரது நண்பர்கள் எலிப்பாசு, பில்தாது, சோபார் என்ற மூவருக்கும் நிகழ்ந்த முதல் சுற்று உரையாடல் யோபுக்கு எவ்விதத்திலும் உதவியாகவோ ஆறுதலாகவோ அமையவில்லை. 2வது சுற்று உரையாடலை துவக்கி வைத்த எலிப்பாசு யோபை இன்னும் கடுமையாக தாக்கி பேசினார் என்பதை சென்ற வாரம் நாம் சிந்தித்தோம். அவருக்கு யோபு கூறும் பதில் 16-17 ஆகிய இரு பிரிவுகளில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதற்கு, அதாவது எலிப்பாசின் கூற்றுக்கு யோபு உரைத்த மறுமொழி என்று 16 பிரிவு ஆரம்பமாகின்றது. ஆனால் அன்புள்ளங்களே, இந்த பிரிவின் முதல் 5 இறை சொற்றொடர்கள் மட்டுமே தன் நண்பருக்கு, இன்னும் சொல்லப்போனால் தன் 3 நண்பர்களை நோக்கி யோபு பேசுவதாக அமைந்துள்ளது. மீதி இப்பிரிவை சேர்ந்த 18 இறை சொற்றொடர்கள் மற்றும் 17 பிரிவின் 16 இறை சொற்றொடர்கள் அனைத்துமே இறைவனிடம் நேரடியாக அல்லது இறைவனை பற்றி அழுது புலம்பும் வரிகளாக அமைந்துள்ளன. அன்பு நெஞ்சங்களே, இந்த 34 இறை சொற்றொடர்களை வாசிக்கும்போது லாஸ் ஆஞ்சலஸ் நகரில் காரை ஓட்டிக்கொண்டு இறைவனிடம் கத்திக் கொண்டிருந்த அந்த தந்தை நமது கண்முன் வருகின்றார்.
அன்பு நெஞ்சங்களே, வேதனையின் உச்சத்தை அடைந்தவர்கள் அல்லது துயரத்தின் ஆழத்தில் புதைந்தவர்கள் கூறும் வார்த்தைகளில் தெளிவான, கோர்வையான எண்ணங்களும் கருத்துக்களும் வெளிப்படும் என்று எதிர்பார்ப்பது வீண். அது நியாயமும் அல்ல. கதறியலும் அவர்களின் உணர்வுகளை பகிர்ந்து கொள்வதுதான் பொருத்தமான பதிலிருப்பு. இத்தகைய மனநிலையோடு நாம் 16-17 ஆகிய இரு பிரிவுகளில் கூறப்பட்டுள்ள யோபின் வேதனை வரிகளை பகிர்ந்து கொள்ள முயல்வோம்.
மழையில் நனைந்தே, கவிதை வெளியில் பறந்தே, உயிரே உயிரே உனிலே சரணமடைந்தே, உறவின் உதயம் அறிந்தே.
என தருமை அன்புள்ளங்களே, 16 பிரிவின் துவக்கத்தில் தன் நண்பர்களை பார்த்து பேசும் யோபு அவர்கள் மூவரையும் புண்படுத்தும் தேற்றுவோர் என்று குறிப்பிடுகின்றார். ஆறுதல் சொல்ல வந்த 3 நண்பர்கள் யோபின் உள்ளத்தை கீறி புண்படுத்தும் மொழியில் பேசுகின்றனர். அன்பு நெஞ்சங்களே, புண்படுத்துதல், தேற்றுதல் என்ற இரு சொற்களும் ஒன்றுக்கு ஒன்று எதிரானவை என்பது நமக்கு தெரியும். இவ்விரு சொற்களையும் யோபு இணைத்து பேசியிருப்பது நமக்கு வினோதமாக தெரியலாம். ஆனால் சிறிது ஆழமாக சிந்தித்தால் இத்தகைய அனுபவங்கள் நமக்கும் ஏற்பட்டுள்ளன என்பதை உணர்வோம். பல வேளைகளில் புண்படுத்துதல், தேற்றுதல் இரண்டையும் கலந்து மற்றவர்களிடமிருந்து நாம் பெற்றுள்ளோம் அல்லது நாம் பிறருக்கு தந்துள்ளோம். ஒருவரை தேற்றுவதாக எண்ணி அவர்களை மேலும் புண்படுத்தியிருக்கின்றோம். தொட்டிலை ஆட்டிக்கொண்டே குழந்தையை கிள்ளிவிடும் கொடுமை இது. இவ்வகையில் தன்னை புண்படுத்தி வந்த நண்பர்களுடன் பேசுவதில் பயனில்லை என்பதை நன்கு உணர்ந்த யோபு இறைவன் மீது தன் முழு கவனத்தையும் திருப்புகின்றார். தன்னை இத்தகைய நண்பர்கள் மத்தியில் தவிக்கவிட்டு தூரமாகிப் போன அந்த இறைவனிடம் யோபு இவ்வாறு முறையிடுகின்றார்.
யோபு நூல் பிரிவு 16. நான் பேசினாலும் என் வலி குறையாது, அடக்கி வைப்பினும் அதில் ஏதும் அகலாது. உண்மையில் கடவுளே, இப்போது என்னை உளுத்திட வைத்தீர். என் சுற்றம் முற்றும் இற்றிடச் செய்தீர். நீர் என்னை இழைக்கச் செய்தீர். அதுவே எனக்கு எதிர் சான்று ஆயிற்று. என் மெலிவு எழுந்து எனக்கெதிராக சான்று பகர்ந்தது.
இவ்வரிகளைத் தொடர்ந்து இறைவன் தன்னை எவ்வாறெல்லாம் துன்புறுத்துகின்றார் என்பதை 16 மற்றும் 17 பிரிவுகளில் யோபு பட்டியலிடுகின்றார். அந்த பட்டியலிலிருந்து ஒரு சில வரிகள் இதோ.
அவர் என்னை வெறுத்தார், வெஞ்சினத்தில் கீறி போட்டார், என்னை நோக்கி பல்லை கடித்தார், என் எதிரியும் என்னை முறைத்து பார்த்தான், மக்கள் எனக்கெதிராய் வாயை திறந்தார்கள், ஏளனமாய் என் கண்ணத்தில் அறைந்தார்கள், எனக்கெதிராய் அவர்கள் திரண்டனர், இறைவன் என்னை கயவரிடம் ஒப்புவித்தார், கொடியவர் கையில் என்னை சிக்க வைத்தார், நலமுடன் இருந்தேன் நான், தகர்த்தெறிந்தார் என்னை அவர், பிடரியை பிடித்து என்னை நொறுக்கினார், என்னையே தம் இலக்காக ஆக்கினார், முகத்தில் அடியடி என்று என்னை அடித்தார், போர் வீரன் போல் என் மீது பாய்ந்தார், அழுது அழுது என் முகம் சிவந்தது, என் கண்களும் இருண்டு போயின. என் இனத்தாருக்கு அவர் என்னை பழிச்சொல்லாக்கி உள்ளார், என்னை காண்போர் என் முன் துப்புகின்றனர்.
எனதருமை அன்புள்ளங்களே, யோபு விவரிக்கும் இந்த கொடுமைகளை கேட்கும்போது ஒவ்வொரு ஆண்டும் நாம் புனித வாரத்தில் கேட்கும் இறைவார்த்தைகள் நம் நெஞ்சங்களில் நிழலாடுகின்றன. புனித வெள்ளியன்று துன்புறும் ஊழியனை பற்றி இறைவாக்கினர் எசேயா கூறும் வரிகளும் திருப்பாடல் 22 நாம் கேட்கும் வரிகளும் யோபின் வேதனை வரிகளை எதிரொலிக்கின்றன.
ஏசையா நூல் பிரிவு 53. அவர் இழப்பட்டார், மனிதரால் புறக்கணிக்கப்பட்டார், வேதனையுற்ற மனிதராயிருந்தார், நோயுற்று நலிந்தார், காண்போர் தம் முகத்தை மூடிக்கொள்ளும் நிலையில் அவர் இருந்தார், அவர் இழிவுபடுத்தப்பட்டார், அவரை நாம் மதிக்கவில்லை. திருப்பாடல் 22. நானும் ஒரு குழு மனிதனில்லை, மானிடரின் நிந்தைக்கு ஆளானேன், மக்களின் இகழ்ச்சிக்கு உள்ளானேன், என்னை பார்ப்போர் எல்லாரும் ஏளனம் செய்கின்றனர்.
அன்பு நெஞ்சங்களே, காயப்பட்டிருந்த யோபின் உள்ளத்திலிருந்து வெடித்தெழும் இந்த வரிகளில் ஒரு சொற்றொடர் நமது கவனத்தை அதிகம் ஈர்க்கின்றது.
மண்ணே, என் குருதியை மறைக்காதே, என் கூக்குரலை புதைக்காதே.
மண்ணே, என் குருதியை மறைக்காதே என்ற இந்த சொற்கள் போலந்து நாட்டின் பெல்செக் என்ற வதை முகாமின் வாசலில் பொறிக்கப்பட்டுள்ளன. அந்த வதை முகாமில் அநீதமாக கொடூரமாக சிந்தப்பட்ட இரத்தத்தை மனிதர்கள் மறந்தாலும் இந்த மண் மறக்கக்கூடாது என்ற வேண்டுகோள் அது. மாசற்றோரின் இரத்தத்தை இந்த பூமி மறந்து போகாது என்ற எச்சரிக்கையாகவும் இந்த சொற்களை நாம் கருதலாம். அன்பு இதயங்களே, தன்மீது சிந்தப்படும் ஒவ்வொரு துளி இரத்தத்தையும் மறக்காமல் இருப்பதோடு அந்த இரத்தத்தின் சார்பாக இறைவனிடம் முறையிடவும் செய்கின்றது இந்த பூமி. இதை நாம் தொடக்க நூலில் காண்கின்றோம். முதல் முறையாக ஒரு மனிதன் மற்றொரு மனிதனால் கொலை செய்யப்பட்ட போது மண்ணில் சிந்தப்பட்ட அந்த இரத்தம் இறைவனிடம் நேரடியாக முறையிட்டதை தொடக்க நூல் 4 பிரிவில் நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம்.
காயின் தன் சகோதரன் ஆபேலிடம், நாம் வயல்வெளிக்குப் போவோம் என்றான். அவர்கள் வெளியில் இருந்தபொழுது காயின் தன் சகோதரன் ஆபேலின் மேல் பாய்ந்து அவனை கொன்றான். ஆண்டவர் காயினிடம், உன் சகோதரன் ஆபேல் எங்கே என்று கேட்டார். அதற்கு அவன், எனக்கு தெரியாது, நான் என்ன என் சகோதரனுக்கு காவலாளியோ என்றான். அதற்கு ஆண்டவர், நீ என்ன செய்துவிட்டாய்? உன் சகோதரனின் இரத்தத்தின் குரல் மண்ணிலிருந்து என்னை நோக்கி கதறிக்கொண்டு இருக்கின்றது. இப்பொழுது உன் கைகள் சிந்திய உன் சகோதரனின் இரத்தத்தை தன் வாய் திறந்து குடித்த மண்ணை முன்னிட்டு நீ சபிக்கப்பட்டிருக்கின்றாய் என்றார்.
உடன் பிறந்தவர் மீது காயின் வளர்த்து கொண்ட வெறுப்பினால் ஆபேலின் இரத்தம் இந்த மண்ணில் முதல் முறை விழுந்தது. அத்தகைய வெறுப்பு என்றும் நீடிப்பதால் மாசற்றவர்களின் இரத்தம் என்றும் இந்த மண்ணில் விழுந்த வண்ணம் உள்ளது. இந்த இரத்தத் துளிகள் அனைத்தும் இறைவன் முன் முறையிடுகின்றன என்பதை இன்றைய காயின்கள் உணர வேண்டும். சிந்தப்படும் ஒவ்வொரு துளி இரத்தத்திற்கும் மனிதகுலம் பதில் சொல்ல வேண்டும் என்பதை நாம் உணரும் நாள் விரைவில் வர வேண்டும் என்று இறைவனிடம் மன்றாடுவோம்.
தாய்மையின் தேடலில் தோன்றிடும் போலிகள் வாழ்வின் வேலி அல்லவா, அதில் விளைவது வலி அல்லவா. தாய்மையின் தேடலில் தோன்றிடும் போலிகள் வாழ்வின் வேலி அல்லவா, அதில் விளைவது வலி அல்லவா. உணர்வினில் தோன்றி உயிர் கொடி தீண்டி உதித்தெழும் உறவுகளே உயிர் நிறைந்திடும் மகிழ்வல்லவா.
தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.